அது நிபந்தனை காதல். ஹைதராபாத்தில் பன்னாட்டு வங்கி ஒன்றில் பெரிய பதவியில் இருக்கும் இளைஞர் ஒருவர் என்னை சந்தித்தார். சுவாமி, நான் ஓர் இந்து. வேறு மதத்தைச் சேர்ந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டேன். இப்போது எங்களுக்கு ஓர் அழகிய பெண் குழந்தை இருக்கிறது. காதலிலும் சரி, கல்யாண வாழ்க்கையிலும் சரி, மதம் எங்களுக்கு முட்டுக்கட்டையாக குறுக்கே வந்தது இல்லை. ஆனால் என் மனைவி நெற்றியில் சிவப்பு பொட்டு வைத்து கொண்டால் பார்ப்பதற்கு லட்சணமாக இருப்பாள் என்று சமீபகாலமாக எனக்கு படுகிறது. என் மனைவியிடம் இந்த ஆசையை சொன்னேன். அவளோ, உங்களின் மத வழக்கத்தை என் மேல் திணிக்காதீர்கள் என்கிறாள். சுவாமி, சத்தியமாக சொல்கிறேன், பொட்டு என்பதை நான் மதம் சார்ந்த விஷயமாகவே பார்க்கவில்லை. இந்த பொட்டு பற்றி எங்களுக்குள் தினம் தினம் நடக்கிற விவாதங்கள் நாளுக்கு நாள் முற்றிக்கொண்டே வருகிறது. கோபத்தில் நிலையிழந்து நேற்று நான் அவளை பார்த்து, உன் குடும்பத்தை பற்றி தெரியாதா என்று வாய் தவறி சொல்லிவிட்டேன். உடனே அவள் ஒரு கத்தியால் விரலை கீறி வழிந்த ரத்தத்தால் நெற்றியில் பொட்டு வைத்து கொண்டு, இப்போது உங்களுக்கு திருப்திதானே என்று ஆங்காரமாக கேட்டாள். நான் என் மனைவியை இங்கே அழைத்து வந்திருக்கிறேன். நீங்கள்தான் அவளுக்கு நல்ல புத்தி சொல்ல வேண்டும். நான் அவர்கள் இருவரிடமும் சொன்னேன், நீங்கள் சொல்வதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது. நீங்கள் இருவருமே ஆரம்பத்திலிருந்தே ஒருவரையொருவர் காதலித்ததாக சொல்வது பொய். இருவருமே நான் சொன்னதை கடுமையாக மறுத்தார்கள். கணவனை பார்த்து நான் சொன்னேன், இந்த பெண்ணை காதலித்த நாளிலிருந்து நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களையும் இந்த பெண் ஒப்புக்கொண்டாள். அதனால்தான் இவளை நீங்கள் காதலித்தீர்கள். சொன்னதை ஒப்புக்கொண்டதால் வருகிற பிணைப்புக்கு பெயர் காதல் இல்லை, அது நிபந்தனை காதல். இப்போது பொட்டு விஷயத்தில் நீங்கள் சொல்லும் நிபந்தனையை உங்கள் மனைவி கேட்கவில்லை. அதனால் உங்களுக்கு காதல் போய்விட்டது. உங்கள் காதலை வேறு கோணத்திலிருந்தும் பார்க்கலாம். நீங்கள் சொல்லும் விஷயங்களை கேள்வியே கேட்காமல் உங்கள் மனைவி ஏற்றுக்கொள்வாள் என்று அவர் மீது இத்தனை நாளும் நீங்கள் அபிப்பிராயம் வைத்திருந்தீர்கள். உங்கள் மனைவியும் உங்கள் அபிப்பிராயத்திலிருந்து கொஞ்சமும் விலகாமல் இருந்தாள். ஆக நீங்கள் உங்கள் மனைவியை காதலித்தீர்கள் என்பதை விட உங்கள் மனைவி மீது நீங்கள் வைத்திருந்த அபிப்பிராயத்தை காதலித்தீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வாழ்க்கை என்பது ஓர் இசைக்கருவி மாதிரி. சம்பிரதாயம், உறவு, இந்த இரண்டும் இதிலே இருக்கும் இரண்டு அம்சங்கள். சம்பிரதாயத்தை அடக்கியும் உறவை தூக்கலாகவும் வாசித்து பாருங்கள், இசை அற்புதமானதாக இருக்கும். தம்பதி அதன் பின் பொட்டு விஷயத்தில் மோதியிருக்க மாட்டார்கள் என நம்புகிறேன். சுவாமி, என் காதலி என்னை ஏமாற்றிவிட்டாள் என்று சமீபத்தில் இன்னொரு இளைஞர் வந்தார். அவரிடமும் இதே கருத்தைத்தான் சொன்னேன். காதலி உன்னை ஏமாற்றவில்லை. ஓட்டாண்டி ஆனாலும் ஒடிந்து போனாலும் அவள் உன்னை தொடர்ந்து காதலிப்பாள் என்று நீ நம்பினாய். நீ வியாபாரத்தில் நொடித்து போனதும் அவள் உன்னை விட்டு விலகி போய்விட்டாள். நன்றாக சிந்தனை செய்து பார். உன்னை ஏமாற்றியது உன் காதலி அல்ல, அவள் மீது நீயாக உருவாக்கி கொண்ட நம்பிக்கை. சரி, கணவன் மனைவி இருவரும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ என்னதான் வழி? இதற்கு முதல் தேவை அன்கண்டிஷனல் லவ். பொட்டு வைத்தாலும் சரி, வைக்காவிட்டாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, போகாவிட்டாலும் சரி, சுவையாக சமைத்தாலும் சரி, சமைக்கவே இல்லை என்றாலும் சரி, கணவன் தன் மனைவியை காதலிக்க வேண்டும். இதே நிபந்தனையற்ற காதலை மனைவியும் தன் கணவனிடம் செலுத்த வேண்டும். இரண்டாவது, உங்கள் கணவனிடம் என்ன இல்லை என்று பார்க்காதீர்கள். பணம் இல்லாமல் இருக்கலாம், பரிவு இருக்கிறதா, ஓகே, அதை பார்த்து சந்தோஷப்படுங்கள். குடும்பம் என்னும் மலரிலிருந்து தேன் என்னும் இனிமையை அப்போதுதான் பெற முடியும். மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். கோபம், கழிவிரக்கம், குற்ற உணர்வு போன்ற பல உணர்ச்சிகள் நமது நரம்புகளில் ஆங்காங்கே அடைபட்டு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது வெளியே வர திணறிக் கொண்டிருக்கின்றன. இதற்கு எனர்ஜி கிளாட்ஸ் என்று பெயர். வெடிகுண்டு திரியில் நெருப்புப்பட்டால் அது எப்படி உடனே வெடிக்குமோ அதே போலத்தான் சில வார்த்தைகள் பட்டால் இந்த எனர்ஜி கிளாட்ஸ் பூகம்பம் மாதிரி வெடித்து ஐஸ் மாதிரி குளிர்ந்திருக்கும். இனிய உறவை கூட தீயாக பற்றியெரிக்கும். உங்களின் கணவனை எந்த வார்த்தை வெடிக்கச் செய்யுமோ அதை தயவுசெய்து பயன்படுத்தாதீர்கள். தத்தகா பித்தகா என்று நடக்கும் சின்ன குழந்தை தடுக்கி விழுந்தால், அப்பா அம்மா யாருமே அருகில் இல்லை என்றால் தன் பாட்டுக்கு எழுந்து போய்விடும். அதுவே அப்பா அம்மா எதிரில் தடுக்கி விழுந்துவிட்டால் ஓவென்று அழுது குழந்தை ஊரையே கூட்டிவிடும். வளர்ந்து பெரியவர்கள் ஆகிவிட்டவர்களுக்கும் குழந்தையின் இந்த குணநலன் உண்டு. என்னை கவனி, என்னை கவனி என்றுதான் ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனை பார்த்து மௌனமாக கத்திக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை கவனிப்பு, அட்டென்ஷன். கணவன்மார்களே, இதை புரிந்து கொண்டு கவனிப்பு என்னும் ஜன்னலை தாராளமாக உங்கள் மனைவிக்காக திறந்து வைத்திருங்கள். கத்திரி வேண்டாம், ஊசி கொடு. மதத்தின் பெயரால் நடக்கும் கலவரங்கள், சண்டைகள், போராட்டங்களை எல்லாம் பார்க்கும்போது மதம் என்ற ஒன்று தேவைதானா? இப்படி பல பேர் என்னிடம் கவலையோடு சந்தேகம் எழுப்புவது உண்டு. விஞ்ஞானம் வளர்வதால் தான் நியூக்ளியர் பாம், ஹாலஜின் பாம், பயாலஜிக்கல் பாம் என்று நாசகார ஆயுதங்கள் வருகின்றன. டாக்டர்கள் பெருத்து போனதால் தான் நோய்களும் அதிகமாகிவிட்டன. இந்த வாதங்களிலெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் மதம் பற்றி எழுப்பப்படும் வாதமும் உண்மை. வீடு இருட்டாக இருக்கிறது. எரிச்சலுடன் கதவை திறந்து கொண்டு வேகமாக உள்ளே போனால் நாற்காலியும் மேஜையும் காலை இடறிவிடுகின்றன. உடனே நிதானம் இழந்து கோபப்பட்டு மேஜை நாற்காலிகளை எல்லாம் எடுத்து வெளியே எறிவதால் பிரயோஜனம் இல்லை. நாம் இடறி விழுந்ததற்கு காரணம் வெளிச்சமின்மை. ஆகையால் வெளியே போக வேண்டியது மேஜையோ நாற்காலியோ இல்லை. விளக்கை ஏற்றினால் இருட்டு போய் பிரச்சனைகளும் தன்னால் காணாமல் போய்விடும். கலவரத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ண பிறந்தது அல்ல மதம். அமைதியை கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது அது. மதம் மனிதர்களை பிரிப்பதற்காக உண்டாக்கப்படவில்லை, மனிதர்களை ஒன்றுபடுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் அது. இஸ்லாமிய மதத்தின் ஒரு பிரிவான சூஃபி மதத்தின் இலக்கியத்தில் இந்த கதை இருக்கிறது. அவர் ஒரு பெரிய துறவி. அவரை அரசர் சந்தித்தார். அந்த துறவி அடிப்படையில் துணிகள் தைத்து கொடுக்கும் தொழில் செய்பவர். அதனால் வைரங்கள் பதித்து அழகுபடுத்தப்பட்ட தங்க கத்திரிக்கோள் ஒன்றை துறவிக்கு அரசர் பரிசாக கொடுக்க துறவி அதை வாங்கிக் கொள்ள மறுத்துவிட்டார். துறவிக்கு எந்த உதவியும் செய்ய முடியவில்லையே என்ற கவலையில் அரசர் அவரிடம் கேட்டார், உங்களுக்கு நான் என்ன கொடுத்தால் அது தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? துறவி சொன்னார், ஒரே ஒரு ஊசி இருந்தால் கொடுத்து விட்டுப்போம். உடனடியாக ஒரு ஊசியை வரவழைத்து கொடுத்துவிட்டு அரசர் பணிவாக நிற்க துறவியே விளக்கம் கொடுத்தார், நான் கத்திரிக்கோள் வேண்டாம் என்று சொன்னதற்கு காரணம் அது வெட்டும், பிரிக்கும். ஆனால் ஊசியோ தைக்கும், அதாவது இணைக்கும். இன்று மனிதகுலத்துக்கு தேவை கத்திரிக்கோள் அல்ல. இன்றைய காலகட்டத்துக்கும் அந்த சூஃபி துறவி சொன்னது அப்படியே பொருந்தும். மதகுருக்கள் யாரும் மனிதர்களை பிரிக்கும் விதத்தில் பேச மாட்டார்கள். அப்படி பேசுபவர்கள் உண்மையான மதகுருக்களாக இருக்கவும் முடியாது. இந்த இடத்தில் மகாத்மா காந்தியின் வாழ்க்கையில் நடந்த ஓர் உண்மை சம்பவம் பற்றி அவசியம் சொல்ல வேண்டும். வங்காளத்தில் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒருவரை ஒருவர் வெட்டி வீதிகளில் இரத்த ஆறு ஓடவிட்டு கொண்டிருந்த சமயம், நடுத்தர வயது கொண்ட ஒருவர் மகாத்மா காந்தியின் காலிலே விழுந்து, நான் பாவி, நான் கொலை செய்துவிட்டேன், நிச்சயம் நான் நரகத்துக்குத்தான் போவேன் என்று கதறியாள ஆரம்பித்தார். விஷயம் இதுதான். இந்த நடுத்தர வயதுக்காரரின் மகனை மதக்கலவரத்தில் யாரோ வெட்டி கொன்று விட்டார்கள். அதனால் பழிக்கு பழி என்ற ஆத்திரத்தில் அறிவிழந்து நிதானம் தடுமாறி அறிவாளோடு வெளியே ஓடிய இவர் எதிர்ப்பட்ட முஸ்லிம் இளைஞன் ஒருவனை வெட்டித் தள்ளினார். முஸ்லிம் இளைஞன் கீழே விழுந்து துடிதுடித்து உயிர்விட்ட பிறகுதான் தான் செய்தது எத்தனை பெரிய பாவகாரியம் என்று அவருக்கு உரைத்தது. உடனே ஓடி வந்து தன் காலடியில் விழுந்து கதறி அழுதவரை எழுப்பி காந்திஜி சொன்னார், இப்பவும் எதுவும் கெட்டுவிடவில்லை. நீ சொர்க்கத்துக்கு போக இன்னமும் கூட உனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது.
என்ன? என்னால் சொர்க்கத்துக்கு போக முடியுமா
என்று கண்களில் குழப்பம் பொங்க கேட்டவரை பார்த்து காந்திஜி பேசினார். இந்த மதக்கலவரத்தில் தாய் தந்தையரை இழந்து அனாதையாகிவிட்ட ஒரு முஸ்லீம் குழந்தையை தத்து எடுத்து வளர்த்து படிக்க வைத்து பெரிய ஆளாக மாற்று. இதுதான் உனக்கு பரிகாரம், பாவ விமோச்சனம், சொர்க்கத்துக்கான வழியெல்லாம். இதிலிருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மாற்று மதத்தினரில் எத்தனை பேரை வெட்டி சாய்த்தாலும் அவர்களின் மதத்தை சேர்ந்த ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பதால் நாம் செய்த வன்முறைகளுக்கு பரிகாரம் கண்டுவிடலாம், பாவ விமோச்சனம் பெற்றுவிடலாம் என்று காந்திஜி குறிப்பிட்டதாக நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வன்முறைக்கு என்றுமே பரிகாரமே இல்லை. ஆனால் தான் செய்த தவறுக்கு உண்மையாக வருந்தி ஒருவன் மனம் திருந்துவானே ஆனால் அவன் எல்லா மதத்தினரையும் உள்ளன்போடு நேசிப்பான். நேசிக்க வேண்டும். எந்த மதமாக இருந்தாலும் அவை அயலானுக்கும் அன்பு காட்டு என்றுதான் போதிக்கிறது. இந்த ஒற்றை வாக்கியம்தான் கீதை, குரான், பைபிள் என்று எல்லா மதங்களின் வேதத்திலும் வெவ்வேறு வார்த்தைகளில் இருக்கிறது. எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சக மனிதர்களை நான் நேசிப்பேன், அவர்களிடத்தில் அன்பு காட்டுவேன். இப்படி ஒரு சபதத்தை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டால் போதும். மதத்தின் பெயரால் மட்டும் இல்லை, ஜாதி, இனம் என்று எந்த காரணம் கொண்டும் பிரச்சனைகள் தலை தூக்காது. எங்கிருந்து வந்ததோ அங்கேயே போனது. கடவுள் உண்டா இல்லையா? இதைவிட பழமையான கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய சர்ச்சை வேறெதுவும் இருக்கவே முடியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி இங்கே பார்ப்போம். அவரது ஞானத்தை வியந்து நாட்டின் மூளை முடுக்கிலிருந்தெல்லாம் அவரை வந்து நிறைய பேர் தரிசிப்பார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்ந்த அதே ஊரில் ஒரு பண்டிதரும் இருந்தார். பரமஹம்சரை பார்த்து அவருக்கு பொறாமை. பல துறைகளை பற்றியும் படித்து கரைத்து குடித்தவர் இந்த பண்டிதர். அறிவு மிக்கவர், ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். ஒரு நாள் இந்த பண்டிதர் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் வந்து கடவுள் என்ற ஒருவர் கிடையவே கிடையாது என்று வாதிட ஆரம்பித்தார். தர்க்கவியலில் அந்த பண்டிதர் நிபுணர் என்பதால் அவர் எடுத்து வைத்த வாதங்கள், தனது வாதத்தை நியாயப்படுத்த அவர் சொன்ன கதைகள், சம்பவங்கள், மேற்கோள்கள் என்று அத்தனையும் பார்த்து ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர்களுக்கு கடவுள் இல்லை என்ற கட்சி ஜெயித்துவிடுமோ என்று லேசான பயமே வந்துவிட்டது. பண்டிதர் தனது வாதத்தை முழுமையாக எடுத்து வைக்கும் வரை புன்சிரிப்புடன் பொறுத்திருந்து விட்டு கடைசியில் பரமஹம்சர் சொன்னார், பலே, உங்கள் வாதம் அற்புதம், அபாரம், அழகாக திறம்பட பேசினீர்கள். உங்கள் பேச்சிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் இருந்த அழகில் நான் இறைவனை தரிசித்துக் கொண்டிருந்தேன். இறைவனை காட்டிய உங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. பண்டிதர் வாயடைத்து போனார். இறைவனை முதலும் முடிவும் இல்லாதவன் என்று வேதங்கள் வர்ணிக்கின்றன. முதலும் முடிவும் இல்லாதது எது? இயற்கை. அப்படி என்றால் கடவுள் என்பது இயற்கையா? இந்த கேள்விக்கு ஜென்மதம் ஒரு கதை வாயிலாக விடை சொன்னது. அந்த ஊரில் பல ஆண்டுகளாக மழையே இல்லை. பயிர் விளையும் பூமியெல்லாம் வறண்டு கட்டாந்தரை மாதிரி வெடித்துவிட்டது. அப்போது அந்த ஊருக்கு ஒரு ஜென்மத துறவி வந்தார். ஊர்க்காரர்கள் மழை இல்லாததால் தாங்கள் படும் அவதிகளை கண்ணீரோடு அவருக்கு விவரித்தார்கள். துயரத்தை போக்குவது என துறவி முடிவெடுத்தார். துறவி கேட்டுக்கொண்டபடியே அவர் கிராமத்தின் மையப்பகுதியில் அமர்ந்து தியானம் செய்ய ஊர்க்காரர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். தியானம் செய்ய உட்கார்ந்த ஐந்தாவது நாள் அந்த ஊரில் வானத்தை கிழித்து கொண்டு மழை பெய்ய ஆரம்பித்தது. சந்தோஷத்திலும் மழையிலும் நனைந்தபடியே ஊர் மக்கள் நன்றி பெருக்கோடு துறவியை சூழ்ந்து கொண்டு, உங்களால் இதை எப்படி செய்ய முடிந்தது என்று ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். துறவி சொன்னார், நான் தியானம் செய்தபோது மனதிலே தோன்றிய அமைதியால் உடம்பிலே ஒரு சமநிலை, ஹார்மோனி ஏற்பட்டது. அதனால் என் உடம்பை சுற்றியிருந்த காற்று மண்டலமும் என் உடம்பில் உண்டான மாதிரியே சமநிலை அடைந்தது. அதாவது வருடக்கணக்காக தொடர்ந்து வெயில் என்ற அசாதாரண நிலை விலகியது. மழை தானாக பொழிந்தது. உள்ளத்துக்குள் உண்மையும் அமைதியும் இருந்தால் உடம்புக்கு வெளியிலும் அமைதி பரவும். மனிதன் பொய் இல்லாதவனாக இருந்தால் பருவமழையும் பொய்க்காது. மனிதன் பிறரை ஏமாற்றாமல் இருந்தால் இயற்கையும் ஏமாற்றாது. இதுதான் அந்த ஜென் துறவி நிரூபித்து காட்டிய தத்துவம். இது மாயமந்திரம் அல்ல, அறிவியல் பூர்வமான உண்மை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், இயற்கையில் நமது அறிவுக்கு சுலபமாக புலப்படாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கின்றன. நமது வேதம் இதையெல்லாம் மாயா என்கிறது. மாயா என்ற தத்துவத்தையும் ஒரு சுவாரஸ்யமான கதையின் மூலம் நமது வேதங்கள் விளக்குகின்றன. அவன் ஒரு விவசாயி. நோய்வாய்ப்பட்டிருந்த அவன் ஒரு நாள் திடீரென்று இறந்துவிட அவனின் மூன்று மகன்களும் தங்களின் தந்தைக்கு ஈமக்கிரியைகள் செய்து முடித்துவிட்டு அடுத்த நாள் அவர் எழுதி வைத்திருந்த உயிலை எடுத்து பார்த்தனர். உயிலில் என்னுடைய சொத்தில் இரண்டில் ஒரு பங்கு என் முதல் மகனுக்கும், மூன்றில் ஒரு பங்கு இரண்டாவது மகனுக்கும், ஒன்பதில் ஒரு பங்கு கடைசி மகனுக்கும் சேர வேண்டியது என்று எழுதியிருந்தது. உயிலை படித்ததும் மூன்று மகன்களுமே குழம்பி போய் தலையில் கைவித்து உட்கார்ந்து விட்டார்கள். காரணம், தந்தையின் சொத்து என்று இருந்தது 17 பசுக்கள் மட்டுமே. தந்தையின் உயில் கணக்குப்படி 17 பசுக்களை பாதிப்பாதியாகவோ, மூன்றில் ஒரு பங்காகவோ, ஒன்பதில் ஒரு பகுதியாகவோ முழு பசுக்களாக பிரிக்க முடியாதே. மூன்று மகன்களும் தவித்து கொண்டிருந்ததை பார்த்து துறவி ஒருவர் இவர்களின் உதவிக்கு வந்தார். இவர்கள் தந்தை எழுதி வைத்த உயிலை கவனத்தோடு படித்த துறவி பெரிய புன்னகையோடு 17 பசுக்களையும் வரிசையாக நிற்க வைத்துவிட்டு இப்படி சொன்னார், என் ஆசிரமத்தில் ஒரு பசு இருக்கிறது, அதை உங்கள் தந்தை விட்டு சென்ற 17 பசுக்களோடு சேர்த்துக் கொள்ளுங்கள். இப்போது பசுக்களின் எண்ணிக்கை 18 ஆகிவிட்டது இல்லையா? சரி, மூத்த மகனே, முதலில் நீ வா, இதோ உன்னுடைய இரண்டில் ஒரு பங்கு பசுக்கள் என்று 9 பசுக்களை அவனுக்கு கொடுத்தார். 9 பசுக்களோடு அவன் ஒரு ஓரமாக போய் நின்றான். உயிலில் எழுதியுள்ளதைப் போலவே இரண்டாவது மகனுக்கு மூன்றில் ஒரு பங்கு, அதாவது 6 பசுக்களையும், கடைசி மகனுக்கு 9 ஒரு பங்கு என்று 2 பசுக்களையும் கொடுத்தார். பிறகு துறவி சொன்னார், பிள்ளைகளே, உங்கள் தந்தை வைத்துவிட்டு போன பசுக்களை அவர் சொன்ன கணக்குப்படியே உங்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டேன். உங்களிடம் இப்போது 17 பசுக்கள் உள்ளன. இப்போதும் ஒரு பசு, அதாவது கணக்கில் நான் சேர்த்த எனது பசு என்னிடமே இருக்கிறது. அந்த 18வது பசுவை நானே மீண்டும் எடுத்துக்கொண்டேன். மாயா என்ற தத்துவத்தை விளக்க இதை போலவே இன்னொரு கதையும் நமது வேதத்தில் இருக்கிறது. சீடன் ஒருவனுக்கு ஒரு தீபத்தின் வெளிச்சத்தில் குரு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். ஒரு பெருங்காற்று அடிக்க தீபம் அணைந்து போனது. சீடன் கேட்டான், குருவே, விளக்கின் சுடர் எங்கே போனது? குரு சொன்னார், அது எங்கிருந்து வந்ததோ அங்கேயே போய்விட்டது. எனவே கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற வாதங்களில் கவனம் செலுத்துவதை விட நமக்குள்ளேயே இருக்கும் ஆண்டவன் என்ற சக்தியை உணர்ந்து பலப்படுத்தி கொண்டால் அதைவிட பெரிய சக்தி எதுவும் கிடையாது. வருங்காலம். மனிதர்கள் பலர் எப்போதும் வேதனை சூழ்ந்த முகத்துடன் இருக்க காரணம் என்ன? இதை பட்டியலிட ஆரம்பித்தால் அது முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கும். பெரும்பாலானவர்கள் சொல்கிற பதில் எதிர்காலம் பற்றிய பயம் என்பதாக இருக்கும். அதுவும் ஒரு காரணம். உண்மையில் என்னை கேட்டால் மனிதனின் துயரத்துக்கு முக்கிய காரணம் கடந்த காலத்தின் நினைவுகளில் உண்டாகிற பாரம். இரண்டாவது எதிர்காலம். முதலில் கடந்த காலத்தை எடுத்துக்கொள்வோம். கடந்த காலத்துக்கு இறந்த காலம் என்று கூட ஒரு பெயர் உண்டு. ஆனால் மனதளவில் அதை நாம் இறக்க விடுவதே இல்லை. இறந்த காலத்தையும் நாம் தேவையில்லாமல் நெஞ்சிலே சுமந்து கொண்டு கஷ்டப்படுகிறோம். அவர் யாருக்குமே தலைவணங்காத ஊர் பெரியவர். அந்த கிராமத்தில் ஒரே ஒரு நபரின் முன்பு மட்டும் அவர் தலை குனிவார். அந்த நபர் அந்த கிராமத்தின் முடிதிருத்தும் தொழிலாளி. அன்று
அந்த பெரிய மனிதருக்கு முடிதிருத்தியபடியே அந்த தொழிலாளி பேச்சு கொடுக்கிறார். உங்கள் வயலில் அறுவடைக்காக காத்திருந்த நெற்பயிர்களுக்கு தண்ணீர் பாயவிடாமல் பக்கத்து நிலத்துக்காரன் தடுத்து விட்டானாமே, அதனால் உங்களின் அத்தனை பயிர்களும் கருகி நாசமாக போய்விட்டதாமே.
அதை பற்றி ஞாபகப்படுத்தாதே.
கண் காதுகளிலிருந்தெல்லாம் புகை வரும் அளவுக்கு பெரிய மனிதர் கோபத்தோடு கர்ஜிக்கிறார்.
சரி, அதை விடுங்கள்.
2 வருடங்களுக்கு முன்பு உங்களை விட்டு ஓடிப்போன மனைவி பற்றி ஏதாவது தகவல் கிடைத்ததா?
எதை பற்றியும் பேசாதே. வாயை மூடிக்கொண்டு உன் வேலையை மட்டும் பார்.
பெரியவர் மீண்டும் எச்சரிக்கிறார். கடைசியில் சுத்தமாக முடிவெட்டி கொண்டு ஊர் பெரியவர் எழுந்தபோது அந்த முடிதிருத்தும் தொழிலாளி சொன்னார்,
ஐயா, நான் அதிக பிரசங்கித்தனமாக பேசியதற்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும். நான் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பேசிய போதெல்லாம் உங்கள் உடம்பில் இருந்த அத்தனை முடிகளும் தலை உட்பட கோபத்தில் சிலிர்த்து கொண்டன.
முடி திருத்துவதற்கு எனக்கு அது சௌகரியமாக இருந்தது. உங்களுக்கு அழகாக முடிவெட்ட வேண்டும் என்ற ஆசையில்தான் அடிக்கடி சிலிர்க்க விட்டேன். என்றாலும் நான் செய்தது தவறு. என்னை மன்னித்து விடுங்கள்.
ஆக, கடந்த காலத்தில் நாம் அடைந்த நஷ்டங்கள், கஷ்டங்கள் இதையெல்லாம் நினைத்தால் ஒன்று கோபத்தில் இரத்தம் கொப்பளிக்கிறது, துயரத்தில் மனசு ரணகலமாகி விடுகிறது. இதற்கு அடுத்தபடியாகத்தான் மனம் கனத்து போயிருக்க வருங்காலமும் ஒரு காரணமாகிறது.
நாளைக்கு என்ன நடக்குமோ, பல 1000 முதல் போட்டு துவங்கிய வியாபாரம் என்ன ஆகுமோ, இப்படி எதிர்காலத்தை பற்றி நினைத்தாலே ஒரே பயம்.
கவலையின்றி வாழ வேண்டுமென்றால் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி அலட்டிக்கொள்ளாமல் இருப்பதுதான் ஒரே வழி.
கீதையிலிருந்து ஒரு தத்துவம் சொல் என்று யாரை கேட்டாலும், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று பட்டென்று சொல்வார்கள். என்றாலும் இந்த ஒற்றை வாக்கியத்துக்குள் புதைந்து கிடக்கும் பொருளை பலர் முழுமையாக புரிந்து கொள்வதில்லை. பலன் என்பது எதிர்காலம் சம்பந்தப்பட்டது, கடமை என்பது நிகழ்காலம். எதிர்காலத்தை பற்றிய கவலையும் பதட்டமும் வந்தால் நிகழ்காலம் நிலை தடுமாறும். அதனால்தான் அதை நினைக்க வேண்டாம் என்பது. அகலம் மிக குறைவான நீளமான இரும்பு பாதையில் நடக்கச் சொன்னால் நம் எல்லோருக்குமே அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அனாயாசமாக நடந்து விடுவோம். அதே ஒற்றையடி இரும்பு பாதையை 2 உயரமான கட்டடங்களின் உச்சியை இணைப்பது மாதிரி வைத்துவிட்டு கைப்பிடி கூட இல்லாத அந்தரமான அந்த பாதையில் நடந்து போகச் சொன்னால் நமது கைகால் உதறும், நடை தடுமாறும், தலை சுற்றும். காரணம், எங்கே விழுந்து தலை சிதறிவிடுமோ என்ற பயம். எதிர்காலத்தை பற்றி அஞ்சி நெடுங்கும் கணங்களில் நிகழ்காலத்தை காவு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இறைவனின் துளசி தீர்த்தத்தை 2 கைகளாலும் ஏந்தி பார்த்து ரசித்து நாவால் சுவைத்து அது நமது உணவு பாதையில் பயணிக்கும் வரை அதை அனுபவிப்பது மாதிரி நிகழ்காலத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும். எதிர்காலம் பற்றிய பயத்தில் நாம் மூழ்கிவிட்டால் கண்முன் இருக்கும் மனைவியின் அழகு கூட புலப்படாது, உணவின் ருசி தெரியாது. இயந்திரம் மாதிரி சப்கான்சியஸாகவே ஜடம் மாதிரி செயல்படுவோம். இப்படி சொல்வதால் எதிர்காலம் பற்றி திட்டமிடாதீர்கள் என்று நான் சொல்லவில்லை. வருங்காலம் பற்றி திட்டமிடுங்கள், ஆனால் அதையே நினைத்து பயந்து நடுங்காதீர்கள். கடந்த காலம் என்பது துயரம், எதிர்காலம் என்பது புதிர், நிகழ்காலம்தான் ஆண்டவன் நமக்கு அளித்திருக்கும் பரிசு. ஆங்கிலத்தில் சொல்வதென்றால், பாஸ்ட் இஸ் எ மிசரி, ஃபியூச்சர் இஸ் எ மிஸ்ட்ரி, ப்ரெசன்ட் இஸ் எ கிஃப்ட். தட் இஸ் வை வி கால் இட் அஸ் ப்ரெசன்ட்.
நாம் தான் ஜெயிக்கப் போகிறோம். விகடனின் சென்னை வாசகர்களை நேரில் பார்த்து அவர்களிடையே உரையாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 2 நாள் ப்ரோக்ராம். 2வது நாள் நிகழ்ச்சி முடிந்து நான் கிளம்பும் போதே என்னை ஒரு இளைஞன் வழிமறித்தான்.
ஷேவ் செய்யப்படாத முகமும் கண்களில் இருட்டும் முகத்தில் விரக்தியும்.
சுவாமி, நான் ஒரு MA பட்டதாரி. படிப்பை முடித்து 10 வருடம் ஆகிவிட்டது. இதுவரை எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இருந்து ஒரே ஒரு இன்டர்வியூ கூட வரவில்லை. அதனால் என் கல்விக்கும் தகுதிக்கும் சம்பந்தமே இல்லாமல்
ஓட்டல் ஒன்றில் சொற்பமான சம்பளத்துக்காக கேஷியர் வேலை பார்க்கிறேன். சென்ற மாத கணக்கிலே 500 ரூபாய் உதைத்தது. எப்போது விட்டேன், யாரிடம் விட்டேன் என்று தெரியவில்லை. ஓட்டலில் திருடன் என்ற பட்டம் வாங்காமல் இருக்க ஏதாவது நகையை அடமானம் வைத்து பணம் வாங்கலாம் என்று மனைவியிடம் கேட்டேன். அவள் தனது நகையை கொடுக்க மறுத்துவிட்டாள். தாயிடம் கேட்டேன். நகைக்கு பதிலாக அவள் வசை மொழிகளைத்தான் கொடுத்தாள். இந்த உலகில் பெற்ற தாயும் மனைவியும் கூட என் மானத்தை காப்பாற்ற முன்வரவில்லையே. நான் கேட்டேன், தாயும் மனைவியும் உன்னை நம்பாதது இருக்கட்டும். முதலில் நீ உன்னை நம்புகிறாயா? நன்றாக யோசித்துப்பார். தன்னம்பிக்கை இல்லாததால் தானே உன்னால் வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க முடியவில்லை? ரிஸ்க் எடுக்க முடியாததால் தானே மனதுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறாய்? மனதுக்கு பிடிக்காத வேலை என்பதால் தானே அதை ஈடுபாட்டோடு உன்னால் செய்ய முடியவில்லை? அதனால் தானே கணக்கில் பணம் எப்படி உதைக்கிறது என்று உன் நினைவுக்கு வரவில்லை? ஆக உன்னுடைய பிரச்சனை தாயோ மனைவியோ இல்லை, நீயேதான். உனக்கு தன்னம்பிக்கை இல்லாததுதான் உன்னுடைய பிரச்சனை. முதலில் அதை வளர்த்துக்கொள். நமக்கு தன்னம்பிக்கை வளர வேண்டும் என்றால் அதற்கு 3 விஷயங்கள் மிக மிக முக்கியம். கவலை, சோகம், சுய பச்சாதாபம் போன்றவற்றுக்கு நாம் இடம் தரவே கூடாது. 2வது, திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். திறமை இல்லாவிட்டால் நிச்சயமாக தன்னம்பிக்கை வராது. திறமை என்று நான் இங்கே குறிப்பிடுவது அக்கவுண்டிங், கம்ப்யூட்டர், மெக்கானிக் வேலை, தட்டச்சு, சுருக்கெழுத்து, ஓவியம் என்று நமக்கு ஈடுபாடு அதிகமுள்ள ஏதாவது ஒரு குறிப்பிட்ட துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையில் தனது திறமைகளை வளர்த்து கொள்வது. கடைசியாக, எதிலும் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய குணம். அரசு அலுவலகங்களில் சில ஊழியர்களை பார்த்திருப்பீர்கள். எந்த கேள்வி கேட்டாலும் உண்டு இல்லை என்பது மாதிரி நிச்சயமான பதிலை சொல்ல மாட்டார்கள். எல்லா பதிலும் வழவழா கொழகொழா என்று பட்டுக்கொள்ளாமல் இருக்கும். நாம் ஏதாவது புகார் சொன்னாலும் கூட தலையை ஆட்டி ஆட்டி கதை மாதிரி சுவாரஸ்யமாக கேட்டுவிட்டு கடைசியில், எதற்கும் இதையெல்லாம் மேலதிகாரியிடம் நீங்களே நேரில் போய் சொல்லிவிடுங்களேன் சார் என்பார்கள். இதற்கு எச்சரிக்கை உணர்வு என்று ஒரு பெயரும் கொடுத்து அது தங்களுக்கு அதிகமாக இருப்பதாக இவர்களே தங்களின் முதுகை வேறு தட்டி கொடுத்து கொள்வார்கள். இதற்கு பெயர் எச்சரிக்கை உணர்வு அல்ல, பாசிங் த பக், பொறுப்பை தட்டி கழிக்கிற அருவறுப்பான செயல். தன்னம்பிக்கை உள்ளவர்கள் பொறுப்பை தாங்கள் ஏற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற்ற யாரின் சரித்திரத்தை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள். படிப்பு இல்லாமல், பணம் இல்லாமல், ஏன் கைகால் இல்லாமல் கூட வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் உண்டு, சாதித்தவர்களும் உண்டு. ஆனால் தன்னம்பிக்கை இல்லாமல் வெற்றி பெற்றவர்கள் என்று யாருமே இல்லை. ஒலிம்பிக், ஏஷியாட் போன்ற சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சில நாடுகள் மட்டும் தங்க மெடல்களை வாரிச் செல்வதற்கு பயிற்சி, வசதி வாய்ப்புகள் என்று எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட முக்கியமான ஒரு காரணம் உண்டு. ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி என்று குறிப்பிடுகிறார்கள். இதை கண்டுபிடித்தது ரஷ்ய நாட்டினர்தான். ஆனால் இதை அமெரிக்கர்கள் இப்போது நன்கு புரிந்து கொண்டு பல மடங்கு மேம்படுத்தி விட்டார்கள். விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற உடற்பயிற்சி மட்டும் போதாது, மனப்பயிற்சியும் வேண்டும் என ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி சொல்கிறது. அதாவது, ஓட்டப்பந்தயத்திலே ஒரு வீரன் ஓடிக்கொண்டிருக்கும் போது நாம் தோற்றுவிடுவோம் போலிருக்கிறதே என்று ஒரே ஒரு கணம் அவன் நினைத்தால் போதும், போட்டியில் அதன் பின் அவனால் முழு வேகத்தோடு பிரகாசிக்க முடியாது. அதனால் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது மட்டும் அல்லாமல் பயிற்சி எடுக்கும் காலத்திலிருந்து நாம் தான் ஜெயிக்கப் போகிறோம் என்று தனக்குத்தானே திரும்ப திரும்ப ஆழமான நம்பிக்கையோடு அவன் சொல்லிக்கொள்ள வேண்டும். இதை மென்டல் ரிஹர்சல் என்கிறார்கள். சமீபத்தில் பெங்களூரில் எனது இந்த கருத்துக்களை கேட்ட ஒரு இளைஞன் சொன்னான், சுவாமி, நான் மற்றவர்கள் மாதிரி கிடையாது. வேலைக்கு அரசாங்கத்தை நம்பாமல் கையில் இருக்கும் பணத்தை முதலீடு செய்து சுயமாக வியாபாரம் செய்ய ஆரம்பித்தேன். பெரும் நஷ்டம் வந்தது. இப்போது வேலையில்லாதது மட்டுமல்ல, கையில் இருந்த பணமும் போய்விட்டது. சொல்லுங்கள், நான் எப்படி நம்பிக்கையோடு இருப்பது? வாழ்க்கையில் அப்ரஹாம் லிங்கன் சந்திக்காத தோல்விகள் கிடையாது. 27வது வயதில் நரம்பு மண்டலமே பாதிப்புக்குள்ளானது. 46வது வயதில் செனட்டர் தேர்தலில் தோல்வி. 47வது வயதில் துணை ஜனாதிபதி தேர்தலில் தோல்வி. இத்தனை இழப்புகளாலும் தோல்விகளாலும் அவரின் தன்னம்பிக்கையை ஒன்றும் செய்ய முடியவில்லை. 52வது வயதில் அவர் அமெரிக்காவின் ஜனாதிபதி ஆனார். ஆகவே உங்கள் தன்னம்பிக்கையை சிதைக்க கடந்த காலத்தை அனுமதிக்காதீர்கள்.
வால்யூம் 5 சந்திப்போம்.